நல்ல கால ஆரம்பமாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். ரவி, சேகர், ராமர், லட்சுமணர் மாதிரி உங்க ரெண்டு பேரையும் நெஞ்சில போட்டு வளர்த்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையையும் சந்தோஷத்தையும் சம்பாரிச்சு கொடுத்தீங்க. கோமதி, நம்ம ரவிக்கு சென்னையிலேயே பெரிய ஆஸ்பத்திரியில நல்ல உத்தியோகம் கிடைச்சு போச்சு. நம்ம சேகர் கண் வைத்தியத்தை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அரசாங்கமே அமெரிக்காவுக்கு அனுப்புது. ஒரு தந்தைக்கு குழந்தைகள் இதை விட பெரிய மதிப்பை எப்படி சம்பாரிச்சு கொடுக்க முடியும்?
ஐயா, பெத்த பிள்ளைய போல நினைச்சு எவ்வளவு பெருமையா பேசுறீங்க. ஆதரவற்ற அனாதையா கிடந்த என்னை எடுத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிட்டீங்க. இதுக்கு நல்ல நன்றி தெரிவிக்கணும்.
அனாதைன்னு சொல்லாதேப்பா. அப்படி பார்க்க போனா சேகர் கூட அவனை பெத்த தகப்பன் எங்க அண்ணன் இருந்து ஒரு அனாதை போலதான். எப்படியோ அவனும் முன்னுக்கு வந்துட்டான்.
எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாத்தே.
நீ அமெரிக்காவுக்கு போய் வந்த உடனே உங்க ரெண்டு பேருக்கும் பாலும் பழமும் கிடைக்க வழி பண்ணிட்டோம்னா எங்களுக்கு எவ்வளவோ ஆனந்தமா இருக்கும்.
ஐயா, பெரிய அப்பா சொல்லிட்டு வந்தோம். பெரிய, என்ன இது?
இதுவா, உங்களுக்காக ஒரு விசேஷ பூஜை பண்ணேன்.
பெரிய, நாங்க புறப்பட்டோம், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு
வந்தோம். ரொம்ப சந்தோஷம். என் அப்பன் ஆஞ்சநேயன் கிருபையினால நீ உத்தியோகத்தில் அழியாத புகழடையணும், உன் படிப்பு முடித்து அடையணும். ஆமா, உங்க அப்பாட்ட சொன்னியும்
இல்ல மாமா. எதுக்கு அங்க போகணும்னு
அப்படி சொல்லாத. என்ன இருந்தாலும் உன்ன பெத்தம் இல்ல, கடல் கடந்து போற, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ.
உடம்பு எப்படி இருக்கு?
என்னப்பா நீங்க அண்ணன் அமெரிக்காவுக்கு போகுது, இப்ப போய்
என்னமோ அமெரிக்காவுக்கு போயிட்டா பெரிய மனுஷனாக்கு ரீசார்ஜ் இருக்கிறவன் கூட போகத்தான் செய்வான்.
நரி குறவனுங்க ஊசி வியாபாரம் பண்ற மாதிரி இவனுங்க ஒரு ஏழு எட்டு ஊசியை வச்சுக்கிட்டு ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு
இருக்கானுங்க. குரங்கு முஞ்சு பல
நாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சானே தவிர குரங்கு கடிக்கு இன்னும் ஒரு பயிலும் கண்டுபிடிக்கல. பயப்படாத, சித்த வைத்திய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுல லேக்கியம் கொடுத்து சரிப்படுத்துறாங்க, போய் நெல்லு போ.
தெரியுமடா, உன் ஆராய்ச்சி பாவம். அந்த சிந்தாமணி வைத்தியம் புள்ள ஒரு ஏமாளி, அவனுக்கு லேகியம் அரைக்கிறேன் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பய தலையில் நீ மிளகா அரைக்க.
மிளகா அரைக்கிறேன்னு பாத்தியா? போய.
பெரியம்மா, இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அம்மா, தங்கச்சி, நான் வர்றேன்.
எப்பயா அமெரிக்கா போய் ஜம்முன்னு போடுறா? படிக்கிறது எப்படியா போனாலும் பரவாயில்ல, நல்லா செலவு பண்றா. எங்கூட்டு பணத்தை எவன் வச்சுங்களா? அந்த மாதிரி குரங்கெல்லாம் வளர்க்குறான் வீட்டுல வச்சுக்கிட்டு, நல்லா செலவு பண்ணு. ஆனா வரும்போது சில பேர் கையில ஒண்ணு எடுத்துன்னு வந்துடுறாங்கடா, அது மாதிரி எடுத்துன்னு வந்துடாது, தனியாவே வா.
ஹலோ டாக்டர் ரவி, வெல்கம் டு யூ. மீட் டாக்டர் பாலகிருஷ்ணன், டாக்டர் சீனிவாசன், டாக்டர் தங்கவேலு, டாக்டர் திருமலை, டாக்டர் மஞ்சு பாஷன்.
அமெரிக்காவில் நீங்க புத்துநோய் பற்றி பேசினதையெல்லாம் ஒண்ணு விடாம நான் படிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய மேதையோட நாங்களும் வேலை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறோம் டாக்டர்.
ஆமா டாக்டர் ரவி, எங்க ஹாஸ்பிட்டலுக்கே இது ஒரு பெருமை. வாங்க, வார்டு சுத்தி பார்த்து போறோம்.
சாமி சாமி, புள்ளையை காப்பாத்துங்க சாமி, ரத்த ரத்தமா வாங்கி எடுக்கிறேன் சாமி.
கடைசி முறைய ஓபன் பண்ணி பாக்கலாமே. டாக்டர் ரவி, நாம் வியாதியோட போராடலாம், ஆனால் விதியோட போராட முடியுமா?
டாக்டர், என் மகனாலதான் என் குடும்பமே வாழணும். அவனை காப்பாத்துங்கன்னு என் காலை பிடிச்சு அழுது அந்த தாயினுடைய கண்ணீரை துடைக்க முடியாம போயிடுச்சு.
என்ன செய்யலாம்? உலகத்திலேயே இந்த ஒரே ஒரு வியாதிக்கு தான் நிரந்தரமான குணத்திற்கு வெளியே இல்லாம இருக்கு.
டாக்டர், இனி இந்த நிலைமையை நீடிக்க விட மாட்டேன். இரவு பகலா பாடுபட்டு இந்த புற்றுநோய்க்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சே தீர்வேன். அதுதான் என் லட்சியம். அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ண போறேன் டாக்டர்.
குட் ரவி, வெரி குட். உங்க வைராக்கியத்திற்கும் லட்சியத்திற்கும் என்னென்ன உதவி தேவையோ அதெல்லாம் நான் செய்ய தயாராயிருக்கேன்.
தேங்க்யூ டாக்டர். இதுல நான் அடைய போற வெற்றி என் தாய் நாட்டுக்கு, என்னை வளர்த்த ஆளாக்கிய பெரியவருக்கு.
ஐயா, உங்க வியாதி குணமாயிடுச்சு, நீங்க ஊருக்கு போகலாம்.
எல்லாம் உன்னுடைய அன்பான சேவையினாலதாம்மா. செத்த மகம் மாதிரி கொஞ்சம் கூட அசோச பார்க்காம ராத்திரி பகலா கண்ணு முடிச்சுட்டு இருந்து என் உடம்பு குணப்படுத்து. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேம்மா?
எனக்கு ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு குணமானதே போதும்.
இதான் உங்க வீடா? நிறைய கொடுத்தாரு அவரு. நீ நர்ஸா இருந்துகிட்டு எப்படி இதெல்லாம் அலோ பண்ற?
சாந்தி ஒண்ணு சொல்லாருங்க டாக்டர், அது எனக்கு எவ்வளவோ புத்தி சொல்லிச்சு. நான் தான் இந்த குடிப்பி சாசுக்கு அடிமையாகிட்டேன். பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பம் பெரிய குடும்பம் தான். சாந்தியோட அம்மா எங்க அண்ணி தங்க விக்கிரகம் மாதிரி ரெட்ட குழந்தைய பெத்துட்டு கண்ணை மூடிட்டாங்க. அதே கவலையில எங்க அண்ணனை இறந்துட்டாரு.
ஓ, சாந்திக்கு ஒரு சிஸ்டர் இருக்காளா?
ஆமா டாக்டர், சிலோன்ல எங்க அத்தை வீட்டுல இருக்க.
அந்த பொண்ணு நல்ல வசதியா தான் இருக்கு. நான் தான் குடிச்சு சூதாடி எங்க அண்ணன் சேர்த்து வச்சிருந்த சொத்தெல்லாம் பாழாக்கிட்டேன். சீரு சிறப்புமா வாழ வேண்டிய சாந்தி இன்னைக்கு வேலை செய்து பிழைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு டாக்டர்.
அத உத்தேசம் பண்ணியாவது இனிமே இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுடணும், இல்லாட்டி ரொம்ப ஆபத்து தெரியுமா?
சரி டாக்டர்.
குடிக்க கூடாது.
சாந்தி, நான் காலையில டெஸ்ட் பண்ண கேஸ் ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருக்கு. பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எடுத்து படி. நான் இப்ப ரிசர்ச் பண்ற ட்ரக் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம்.
நம்பர் 608 தானே? ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன், எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்தாச்சு. போன் மேரோ ரிப்போர்ட்டும் நார்மலா இருக்கு.
இதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும்? இது புது ட்ரக் ஆச்சு, நான் இப்பதானே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்.
லேப் ரிப்போர்ட் பார்த்ததுல இதுவும் நைட்ரஜன் மஸ்டர்ட் குரூப்பா தான் இருக்கு.
இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
நானும் மெடிக்கல் காலேஜ்ல 4 வருஷம் படிச்சிருக்கேன் டாக்டர். வசதி இல்லாம மேல படிக்க முடியாம நிறுத்திட்டேன். புத்தமை ஆராய்ச்சியில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சிருக்கேன், நோட்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன்.
ஒரு டாக்டருக்கு தெரிய வேண்டியது அவ்வளவு உனக்கு தெரிஞ்சிருக்கே. 4 வருஷம் படிக்க வச்ச உங்க சித்தப்பா இன்னும் 1 வருஷம் படிக்க வச்சிருந்தா நீ பெரிய டாக்டர் ஆயிருப்பேன். கெடுதல்லயும் ஒரு நன்மை இருக்கு.
என்ன டாக்டர்?
இந்த நர்ஸ் தொழிலுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தனம் கிடைச்சிருக்கு இல்லையா?
தேங்க்யூ டாக்டர்.
சாந்தி, ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. உங்க சித்தப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. உன்னை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அதை உங்ககிட்ட சொல்லலாமா?
சொல்லுங்க.
ஒரே தொழில ஆர்வம் உள்ளவங்க கணவனும் மனைவியுமா சேர்ந்ததுனாலதான் மேடம் கியூரியினுடைய லட்சிய வாழ்க்கை அவ்வளவு வெற்றிகரமா அமைஞ்சது இல்லையா?
ஆமா.
சாந்தி, நானும் ஒரு பெரிய லட்சிய சபதம் எடுத்திருக்கிறது உனக்கு தெரியும். கடமையே உருவான நீ என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு துணையா இருந்தீன்னா நிச்சயம் என்னுடைய லட்சிய வெற்றி அடையும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா?
எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நான் இங்கே, நீங்க எங்கே? நீங்க பெரிய டாக்டர், நான் ஒரு அனாதை.
நானும் அனாதை தான், ஆனா அதிர்ஷ்டக்காரன். என்னை வளர்த்து பெரியவர் தான் எனக்கு தெய்வம். நாளைக்கே நான் மதுரைக்கு போய் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவருடைய அனுமதியோட என்ன உனக்கு சம்மதம் தானே?
ரவி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஆமா, மணி கல்யாணம். அது கல்யாண சம்பந்தமா உனக்கு லெட்டர் எழுதி உன்னுடைய சம்மதத்தையும் பெறலான்னு தான் இருந்தேன்.
இதுல என்ன கேட்க வேண்டியது என்ன இருக்கு? பெரியவங்க பார்த்து எப்படி முடிவு செஞ்சாலும் சரி, இந்த வார்த்தைக்கு மீறி நான் என்ன சொல்லப்போ?
அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. அதனாலதான் உன்னை கேளாமலே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லிட்டேன்.
ஐயா, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறதுனாலதான் உங்களை கூட கேட்காம நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன்.
என்ன?
என் கல்யாண விஷயமா?
உன் கல்யாண விஷயமா? என்னப்பா சொல்ற?
ஆமா ஐயா, ஒரு அனாத பொண்ணு எங்க ஹாஸ்பிட்டல தான் நர்ஸா வேலை பார்க்கிறான். ரொம்ப தங்கமான குணம், பெண் குலத்துக்கே பெருமை தரக்கூடிய பொறுமை, தியாகம் அத்தனை அவள்கிட்ட நிறைஞ்சிருக்கு. என்னுடைய தொழிலுக்கு ரொம்ப அனுகூலமாயிருப்பான். பாவம், அவளுக்கு ஆதரவா இருந்த அவளுடைய சித்தப்பா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்து போயிட்டாரு. நானும் அவளை கல்யாணம் செய்துக்கிறதா அவகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறேன். அதுதான் சொல்லி விடுவீங்க சஞ்சீவி. இது என்ன, இது எனக்கு ஒண்ணுமே புரியல.
எப்படி என்ன புரியும்? உங்களுக்கும் நளினிக்கும் தை மாசம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கு, அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ பேசினா எப்படி?
என்னப்பா திடீர்னு எங்க தலை மேல பதத்துக்கு போட்டுட்டு, நாங்க நினைக்கவே இல்லை. எங்க வார்த்தை நீ தட்ட மாட்டேன்னு நினைச்சிருந்தாதான் எல்லாம் ஏற்பாட்டையும் பண்ணுவோம். வீணாச்சு.
நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேன்? ஐயா என்னை மன்னிச்சுடுங்க. கைவாறு செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு உதவி செய்த உங்களுடைய ஆசை நிராசையா போகக்கூடாது. உங்க விருப்பப்படியே கல்யாணம் நடக்கட்டும்.
சரி சரி, உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான தவறான முடிவுக்கு நீ வரக்கூடாது. நான் உனக்கு செய்த உதவிக்கு பதிலாக நீ நளினி கல்யாணம் செய்துதான் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு தெரியும் என் ரவி எப்போதுமே தவறு செய்ய மாட்டான். நாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையினால ஏற்பட்ட தவறு. நீ படிச்சு பட்டம் பெற்று தொழில முதலடி எடுத்து வச்சிருக்கிறோதே, வாழ்க்கையின் ஆரம்பமே உனக்கு ஏமாற்றம் வரக்கூடாது.
ஐயா ரவி, நளினிக்கு நாங்க இருக்கிறோம், பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு. அதனால அவ காரியம் எப்படியோ நடந்துடும். ஆனா உன்னை நம்பி இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏமாற்றம் கிடைச்சா பிறகு வாழ்க்கையே இல்லாம போயிடும். அதனால உன் இஷ்டப்படியே அவளையே கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமானார்
எப்போ
வந்தீங்க?
சாந்தி, இதுதான் என்ன வளர்த்த கோமதி அம்மாளுடைய அண்ணன் டாக்டர் சேகர். அமெரிக்கா போயிருக்கான்னு சொல்லல, அவனுடைய ஃபாதர்.
வணக்கம். வணக்கம். நீ கட்டிக்கிட்ட நரிசு பொண்ணு இதுதானே?
நீ உன்ன ஒரு வகையில நான் பாராட்டுறப்பா. டாக்டரா இருக்கவங்க நரிசு தான் கட்டிக்கணும், இன்ஜினியர் வேலை பாக்குறவங்க சித்தாள் வேலை செய்யற பொம்பளை தான் கட்டிக்கணும், ஆபீஸ்ல வேலை செய்யற மேனேஜர் அங்க டைப் அடிக்கிற பொம்பளை தான் கட்டிக்கணும். அப்பதான் தொழில் வளரும்.
உட்காரு டாக்டர், நின்னுக்கிட்டு. ஆமா, உன் கல்யாணத்துக்கு அவங்க எல்லாம் ஒருத்தர் வரலையே? வரமாட்டாங்க.
பெத்த பிள்ளையா இருந்தா வருவாங்க? இல்ல, துரோகிகள். செஞ்சு அவங்கள பத்தி எல்லாம் தப்பா பேசாதீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். உட்காரு உட்காரு. உனக்கு அதை பத்தி தான் சில வார்த்தைகள் சொல்ல வந்தேன். நீ சர்க்கார் பணத்தையே வாங்கிக்கிட்டு சர்க்காருக்கே துரோகமா நடக்கிற.
என்ன அப்படி நடந்துக்கிற? என்ன நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியல? என்ன ஐயா, நாட்டிலே ஜன நெருக்கடி அதிகமா இருக்கு, பர்த் கண்ட்ரோலை ஆதரிக்கணும்னு கவர்மெண்ட் சொன்னது, நீ பாட்டுக்கு புத்துநோய் பிடிச்சவனுக்கெல்லாம் உண்மை கொடுத்தீங்கன்னா என்ன கதி ஆகும்?
டாக்டர்களுடைய கடமை உயிரை கொடுக்கறது தான். ஆமா, நீங்க இருக்கா நீங்க இப்ப?
வேற ஒண்ணும் இல்ல, ராமாயணத்துல கைகேயி தசரதன் கிட்ட ரெண்டு வரம் கேட்ட மாதிரி உங்ககிட்ட நான் ரெண்டு வரம் கேட்டு இப்ப வந்திருக்கிறேன். அதாவது முதல் வரம் என்னன்னா, தேவாங்கு ராக்கெட் லேக்யோன்னு நாங்க தயார் பண்ணிருக்கிறோம். அது ஒரு பயலாவது ஒரு டப்பா வாங்க மாட்டேன்றான். என்ன இப்ப நீ டாக்டர் ஆயிட்டு, நீ பார்த்து இந்த லேக் ரொம்ப உயர்ந்தது, இதை சாப்பிட்டு நான் இப்படி இருக்கிறேன், இது 64 வியாதியும் கண்டிக்குது அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா
அதை வச்சு நாங்க பிசினஸ் பண்ணிக்கிறோம். நீங்க லேக்யத்தை என்கிட்ட கொடுங்க, நான் லேபுக்கு கொண்டுட்டு போய் டெஸ்ட் பண்றேன்.
டெஸ்டா?
டெஸ்ட் பண்ண அதுல என்னென்ன தகராறு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். டெஸ்ட் கொண்டு கட்டுப்பட முடியாது அந்த லேக்ல.
லேபர்ல போடுறாங்களே, எத்தனை லேக்கம் போடுறாங்க, அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணுறா.
நீ கையெழுத்து போட்டு கூடு, மாமூலா அதுக்கு என்ன தர ரெண்டு மூணு நாள் போட்டு தர வேண்டாம். அப்புறம் வேற என்ன விஷயம்?
வேற என்ன விஷயம்னா, இதுல கையெழுத்து போட மாட்டேன்னு அர்த்தமா?
மாட்டேன்.
பாத்தியா? சரி, சொல்லிட்டோம். ரெண்டாவது வாரம் என்னன்னு கேட்டா
ஒரு 500 ரூபா. நான் இந்த மாதிரி தர்மத்தை எல்லாம் என்கரேஜ் பண்றது இல்லீங்களே?
தர்மம் கேட்கலீங்க உங்களை. நாங்க இங்க பிச்சை எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்கல. கேக்குறா கொடு.
எதுக்காக அனாவசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கொடுக்க முடியாது.
கொடுக்க முடியாதா? மறந்துட்டியா எல்லாத்தையும்? யார் மட்டும் பணத்துல நீ படிச்ச டாக்டர் தானே? என் தம்பி சூட்டு பணம் இல்ல, அது என் பணம் இல்ல, மறந்துட்டு பேசுறேன். நீ
இந்த பாருங்க, நீங்க சேகர்னுடைய அப்பா வாச்சேன்னு பல தடவை உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணிருக்கேன். மறுபடியும் இங்க ஏதாவது கலாட்ட பண்ணீங்கன்னா நான் போலீஸ்க்கு போன் பண்ணி உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன்.
மிலிட்டரிக்கு நான் போன் பண்ண நம்ப மாட்டேன்.
கெட் அவுட்.
கண்ணும் மணியும் போல நீயும் ரவியும் சேர்ந்து குடும்பம் நடத்துறதை பார்த்து சந்தோஷப்படுறேம்மா. ஏதோ வயசுல பெரியவன் நினைச்சு உங்ககிட்ட சில வார்த்தைகள் சொல்லிட்டு போலாம்னு தாம்மா வந்திருக்கேன்.
என்ன விஷயம்?
சாதாரண விஷயம் அல்லம்மா. அரும்பு விட்டிருக்கும் உன் புருஷனோட வாழ்வு மலரணும், அகில உலகமும் அவரை பாராட்டணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்கிறேன். சின்ன வயசுல பெரிய பதவியை சம்பாதிச்சிட்ட ரவி இத்தனை வருஷமா டாக்டர் வேலையை பார்க்கும் எங்களையும் வச்சு ஒரு பொது ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டிருக்கிறேன். ஆனா அது நிச்சயமா வெற்றி பெறும். அதுக்கு நீதானம்மா அவருக்கு பேருதவியா இருக்கணும்.
அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவருக்கு நான் எப்படி உதவியா இருக்கணும்னு சொல்லுங்க. இரவு பகல் பாடுபட தயாரா இருக்கேன்.
புத்திசாலித்தனமும் பொறுப்பும் உள்ள பொண்ணாக நீ இருப்பதால் தான் தன்னுடைய ஆராய்ச்சியை விட உன் அன்பு ரவியை கவர்ந்திருக்கு. அவருடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது தடையா இருக்குன்னா அது நீ ரவி கிட்ட காற்ற அன்புதானம். அந்த அன்பையும் மீறி ரவி ஆராய்ச்சியிலே அக்கறை காட்டணும்னா
சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
உன்னால எந்த விதமான இடைஞ்சலும் வராத அளவுக்கு உன் சந்தோஷத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும்மா.
டாக்டர், இவ்வளவுதானே? ஒரு பெண்ணுக்கு இதை செய்யறதை விட வேற என்ன கடமை இருக்கு? உங்க இஷ்டப்படியே ஆகும்.
சாந்தி வரேனா?
இந்தாங்க பால் பாயசம், சாப்பிடுங்க.
ஏதாவது தடபுடலா இருக்கு? என்ன விசேஷம் இன்னைக்கு?
உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு ஊருக்கு உழைக்கும் ஒரு நல்லவர் பிறந்த நாள். இந்த நல்ல நாளைத்தான் ஒரு நாள் உலகமே கொண்டாட போகுது.
அது யார் அந்த நல்லவர்?
ஒரு பாவம் அறியாதவர், ஓயாம உழைப்பவர், புத்துணர் ஆராய்ச்சியாளர் அந்த இளம் டாக்டர். அவருக்குத்தான் இன்னைக்கு பிறந்த நாள். புரியுதா?
புரியுது புரியுது புரியுது, நல்லா புரியுது. இவனுக்கும் கழுத மாதிரி வயசு ஏறிக்கிட்டே போகுதே, இன்னும் தன்னுடைய ஆராய்ச்சியில வெற்றி அடையாமே இருக்கிறானேன்னு நம்மள அப்படி வர்ணிக்கிற இல்ல. தேங்க்யூ. வர
டாக்டர் ரவியின் வெற்றி நாளை நம் நாடே பெருமை அடைந்திருக்கு.
தேங்க்ஸ் டாக்டர். இன்னும் எனக்கு திருப்தி ஆகல. நீ வெற்றி அடைய கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவோ பாக்கி இருக்கு, ஆனா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் டாக்டர். தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ.
இருங்க டாக்டர், உங்களுக்கு ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா, அதுக்குள்ள போறீங்களா?
இன்னொன்னு, அவரை தடுக்காதீங்க. டாக்டர் ரவி, நீங்க வீட்டுக்கு போக ஏன் இப்படி துடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போயிட்டு
சாந்தி, சாந்தி வெற்றி வெற்றி உன் வார்த்தை பறிச்சிடுச்சு. ராப்பகலா பாடுபட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. சாந்தி சாந்தி
சாந்தி
சாந்தி. என்ன சாந்தி, உனக்கு என்ன?
மாலைய போட்டுங்க.
என்ன சாந்தி, சாந்தி சாந்தி, உனக்கு என்ன சாந்தி, சாந்தி மொத்தம் வாங்கி இருக்க சாந்தி சாந்தி சாந்தி.
டாக்டர் ரவி
யாரு?
ஹலோ டாக்டர்,
என்ன சமாச்சாரம்?
ஓ, ஐ அம் சாரி டாக்டர், என்னால இப்ப வர முடியாது. தயவு செஞ்சு யாரையாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.
ஒண்ணும்
இல்ல, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான், அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன்.
மறுபடி போன் அடிக்க,
அது அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், நீ பேசாம
இருக்கு. கேளுங்க.
எஸ் டாக்டர் ரவி. டாக்டர் டாக்டர் பிளீஸ், என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாதா? நான் கண்டிப்பா வீட்டுல இருந்தே ஆகணும். ஆமா டாக்டர், என்னால இப்ப வர முடியாது. கொஞ்சம் கூட சமய சந்தர்ப்பம் தெரியாம நீ ஏன் சொல்லிச்ச?
போன் வந்தது.
ஆமா, ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் என்ன கூப்பிட்டாங்க. நான் இந்த நேரத்துல எப்படி போறது?
நல்லா இருக்கு, எங்க போக கூடாது. இந்தந்த நேரத்தில் தான் மருத்துவம் பாக்குறதுன்னு டாக்டர்கள் குறிப்பிடுற மாதிரி மனுஷனு வர்ற வியாதியும் நேரம் குறிச்சிட்டா வருது. ராத்திரி பகல் பார்க்காம எந்த நேரத்திலும் சேவை செய்ய தயாரா இருக்கிறதா டாக்டர்களுடைய கடமை.
சாந்தி, எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம இரு.
எல்லாம் தெரிஞ்சுமா இப்படி இருக்கீங்க? நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். இந்த நாட்டில் ஒரு நோயாளி இல்லாம செய்ய போறேன்னு சொன்னீங்களே, ஆபத்துன்னு எந்த நேரத்தில் கேள்விப்பட்டாலும் ஓடி போய் வைத்தியம் பாக்குற நீங்க இப்ப எனக்காக இப்படி சுயநலக்காரரா இருக்கலாமா?
என்ன சாந்தி பைத்தியக்காரி மாதிரி பேசுற? இந்த நடு ராத்திரில உன்ன தன்னம் தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது?
என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள எனக்கு ஒண்ணும் ஆயிடாது. போங்க, அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரை காப்பாத்துங்க, புறப்படுங்க.
முடியாது, உன்னை விட்டுட்டு நான் போகவே முடியாது.
அப்ப சரி, அவர் பொண்டாட்டிய விட்டுட்டு வர மாட்டார். அவருக்கு கடமை முக்கியமல்ல, பொண்டாட்டிதான் பெருசு. ஏதோ பகட்டுக்காகத்தான் பட்டம் வாங்கி டாக்டரா இருக்காரு. எந்த லட்சியம் இல்லாதவரு, ஏயா தொந்தரவு செய்யறீங்க? அவரு சம்சாரத்தை தவிர வேற யாருக்கும் வைத்தியம் பார்க்க மாட்டாரன்னு.
உங்களுடைய இஷ்டப்படி நான் போயிட்டு வரேன். டாக்டர் ரவி, என்ன உயிர் போச்சா இருக்கா?
Yes, yes, I am coming, I am coming!
என் மேலுள்ள அன்பினால் லட்சிய வீரராயிருந்தவர் இப்படி கடுமைய மருந்து ஆளே மாறிட்டார். என் வியாதி என்னன்னு தெரிஞ்சிருந்து ஆயுள் பூரா நான் அவரோட வாழப்போறேன்னு நினைச்சு என் தலைமாட்டில இப்படி தவம் கிடக்கிறாரு.
டாக்டர்,
உங்க மனைவி பழச்சிடுவாங்க, இனிமே ஆபத்து இல்லை.
டாக்டர், ஒரு பெரிய குடும்பத்தையே காப்பாத்திட்டீங்க டாக்டர். இல்லனா இந்த புள்ளகுட்டிகளோட நடுத்தருவா நிப்ப. டாக்டர், நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் டாக்டர்.
From Dr. Gopal, Switzerland.
Oh, my dear boy. Thank you. Thank you. Ayya, unga vaarthu palichiruchu. En kudumbu palichiruchu.
Shanti. Shanti. Iruva unna saaga vada maatte. Saaga vada maatte. Shanti. Shanti. Yen padukke vittu elundircha?
Shanti!
Atta. Enda pennukkum kidaikkatha baakiyathe. ஏதோ புண்ணியத்தால் நான் பெற்றேன். நான் கொடுத்து வைக்காத பாவியாயிட்டு. நான் இங்கே இருந்தால் நீங்கள் உங்க ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த மாட்டீர்கள். நான் இருந்தால் உங்கள் லட்சியம் நிறைவேறாது. நீங்கள் பேரும் புகழும் அடையவே முடியாது. நான் போவதுதான் சரி. என் அன்பு தெய்வத்திற்கு கடைசி வேண்டுகோள் இதுதான். என் பிரிவை மறந்துவிட்டு உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அத்தா, லட்சியவாதிகள் தன் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். தங்கள் மன்னிப்பை கோரும் தங்கள் மனைவியா பாக்கியவதி சாந்தி.
சாந்தி, நீ எவ்வளவு பொறுப்போட என்ன அனுப்பிச்சு. நான் போகலன்னா ஒரு குடும்பமே நாசமா போயிருக்கும். ஒரு புள்ளக்குட்டிக்காரிய காப்பாத்தினேன். அவ உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாயார வாழ்த்தனா. அதே நேரத்துல என்னுடைய நண்பன் மேல் நாட்டிலிருந்து மருந்து அனுப்பிச்சான். உன்னை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டே ஒடியாந்தன சாந்தி. இப்ப நீ என்னை விட்டு போயிட்டிய சாந்தி. சாந்தி, நீ எங்க போன சாந்தி?
சாந்தியா, என்னம்மா?
ஐயா,
என்ன இது? அம்மா எங்க போற? இன்னும் ரொம்ப எழுப்பு இருக்கியா? உடம்புக்கு என்னம்மா? அம்மா, சாந்தி, உடம்புக்கு என்ன?
பேபி.
பேபி? ஏம்மா, ராத்திரி பகலா என் கூடவே இருந்து கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு என் உடம்ப காப்பாத்தினிய. அம்மா, இந்த உடம்போடு நீ எங்க போற?
எனக்கு தெரியாது.
என்னம்மா இப்படி விரக்தியா பேசுறேன் சொல்லம்மா. சரி சரி, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ பேசாம நீ படுத்து தூங்கம்மா, படுத்து தூங்க.
நேற்று நடைபெற்ற பயங்கர ரயில் விபத்தில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரேதங்களில் புத்துநோய் ஆராய்ச்சியாளரான பிரபல டாக்டர் ரவியின் மனைவி சாந்தியும் ஒருவர் என்று கருதப்படுகிறது.
சாந்தி, சாந்தி, சாந்தி. ரவி, ரவி.
டாக்டர், சாந்தியினுடைய தியாகத்தை பிரயோஜனம் உள்ளதாக்கணும். எப்படியாவது என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி பெற்று தீரணும். அதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே டாக்டர், எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே.
ரவி, முதல்ல நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். தயவு செய்து பேச்சு கேளுங்க. வாங்க வாங்க.
ரவி, மறுபடியும் நீங்க முழு மனதோட ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், நான் உடனே பெஜ்ராவுக்கு போகணும். ஐ அம் சாரி, உடனே புறப்படுங்க. தேங்க்யூ டாக்டர். ஐயா, இத பாருங்க, உங்க ரவி வந்திருக்கு. ஐயா, என்ன சமாச்சாரம்? அம்மா, இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு வார்த்தை எழுதியிருக்க கூடாது. சஞ்சீவி, என்ன சமாச்சாரம்? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? அம்மா, என்ன சமாச்சாரம்?
என்னத்த சொல்றோம், எல்லாம் உங்க மனசுக்கே தெரியும்.
நம்ம கடமைக்காக தம்பியை கொடுத்தோம். சொந்த புள்ள மாதிரி மார்மேலேயே போட்டு வளர்த்தானே என் தம்பி. அதுக்கு கிடைச்ச பிரதிபலன் இதான்னு வந்தவனை தெரிஞ்சுக்கிட்டோம்.
பெரியா, என்ன சொல்றீங்க?
என்னாலே ஐயாவுக்கு இந்த நிலைமை.
உன்னாலேன்னு யாரப்பா சொன்னா? எங்க தலைவிதி நாங்க அனுபவிக்கிறோம். இல்லைன்னா பெத்த பொண்ணு எங்களுக்கு யமனா வந்து நிப்பாளா?
நன்றியா? பின்ன என்னண்ணே, எனக்கு கல்யாணமே வாண்டாம். நான் சன்னியாசியா போறேன்னு ஒத்த கால நின்ன பெத்தவங்க வயிறு பத்திக்கிட்டு எரியாது.
நளினி சன்னியாசி போறீங்களா?
ஏனா சின்ன வயசுல இருந்த ஒருத்தனை அத்தா அத்தான் கூப்பிட்டுக்கிட்டு அவனையே கட்டிக்கவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இன்னும் ஒருத்தனுக்கு எப்படி வாக்குப்படுவான்?
அதுதான் இல்லைன்னு போச்சே. ஆசைப்பட்டவன் தான் வேண்டான்னு காலால ஏசி ஓசிட்டு போயாச்சு. அப்புறமா அது ஒரு படிச்ச பொண்ணுக்கு புத்தி வர வேண்டாம். அவ கருத்துல மாங்கல்யம் போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்ட இப்ப ஏன் மாங்கல்யத்தை பறிச்சிடுவா போல
இருக்கேன். அப்படி சொல்லாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நளினி எங்க? நளினி கீழே ஐயா எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காரு உனக்கு தெரியுமா?
அதுக்கு நான் என்ன
பண்றது?
I just can't help it.
நளினி, நீ இவ்வளவு கல்வரசுக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என் மகளை என் மாங்கல்யத்தை பறிச்சுடுவாளோ உங்க அம்மா கதறி அழுவுறது உங்க காதல விழுவுல? நம்ம சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த உங்க அப்பா அந்த அன்புச்சில சுக்கு நூறா உடஞ்சு போயிடக்கூடாதம்மா. பெத்த தகப்பனை கொல்றதுக்காகவா உன்னை இவ்வளவு தூரம் பால் ஊத்தி சீராக்கி வளர்த்ததும் படிக்க வச்சது?
ஆமா, நான் கொலகாரிதான். நீங்க என்ன கொலை பண்ணீங்க, நான் எங்க அப்பாவை கொலை பண்றேன்.
வாட் இஸ் திஸ்? பெரியவங்க தான் உண்மை தெரியாம என் மேல ஏதோ அபாந்தமா பழி சுமத்துறாங்க நினைச்சேன். இப்ப நீயும் அதே கல்லை தூக்கிய தலையில போடுறீங்க. நளினி யோசனை பண்ணி பாருமா, கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை போல நாம ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டு இருந்தவே தவிர நீ வேற விதமா நினைக்கும்படியா நான் எப்போவது தவறா நடந்துகிட்டு இருக்கேன்?
தவறே செய்யாத உங்க பண்பையும் பெருந்தன்மையும் பார்த்துதானே என் மனசை உங்களுக்கு பறிகொடுத்து என் வாழ்வையும் நாசமாக்கிட்டேன்.
நளினி, நான் சத்தியமா சொல்றேம்மா, உன்னை மனதிய அடையணும்னு நான் எந்த காலத்திலையும் நினைச்சதே இல்லை. இல்லாட்டி உங்க குடும்பம் எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு நான் கணவனையாவது துரோகம் நினைப்பேன்.
காதலுக்கு கண் இல்லைன்னு தெரியாமலா சொன்னாங்க? உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி உங்க காலடியிலே கடந்த என்ன உங்க கண்ணுக்கு தெரியல? எங்கேயோ கடந்த ஒரு பெண்ணின் காதல் உங்களை காந்தமா இழுத்திருக்கு.
நளினி, நான் நிச்சயமா சொல்றேன், எனக்கு இந்த காதல் கிதல் இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னுடைய ஒரே லட்சியம் புற்றுநோயிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றணுங்கிறது. ஆனா சாந்தி அந்த விஷயத்துல என்ன விட 1000 மடங்கு அதிகமா அக்கறை காட்டினா, அதனால தான் நான் அவளை கல்யாணமே செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்கிறத உணர்ந்தேன். சாந்தி அவ்வளவு நல்லவன், ஒரு பெண் தெய்வத்துக்கு மாறிட்ட மனிதனான. நான் கொடுத்து வைக்காத பாதி நடிகை, நான் கொடுத்து வைக்காத பாதி.
என்ன விடவா
நடிகை, I am really very very sorry for you. என்ன அறியாம நான் உனக்கு பெரிய துரோகம் தான் செஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சு, மீதி நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே விளையாண்டுருக்கு. என்னப்பா, உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்க, தாங்க முடியாத பெரிய நஷ்டத்தை தாங்கிக்கிட்டு நான் இன்னும் உயிரோட உலாத்திக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய நிலைமை அப்படி இல்லை, உனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு. உங்க அப்பாவுக்காக வாழ்ந்து நீ வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டு.
இம்பாசிபிள், டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் இம்பாசிபிள். பெண் ஜென்மம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்படி கேட்கவே மாட்டீங்க. ஒருத்தரை கணவர்னு நினைச்சதுக்கு அப்புறம் எங்க இதயத்துல இன்னொருத்தருக்கு இடமே கிடையாது.
அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டு உங்க குடும்பத்தையும் நாசமாக்க போற, அதை என்ன பாத்துட்டு இருக்க சொல்ல? இல்ல,
உங்களை கணவர் நினைச்ச என்ன இன்னொருத்தருக்கு மாலையிட்டு அவர் வாழையும் பாழாக்க சொல்றீங்களா?
ஐயோ நடுவி, அதே காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்றேன். என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் கிடையாது. எந்த லட்சியத்திற்காக என் சாந்தி தன்னை தியாகம் செய்துகிட்டாலும் அந்த லட்சியம் நிறைவேறணும், அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்னும் நடைப்பணமா உணர்த்திக்கிட்டு இருக்கேன்.
அந்த லட்சியம் நிறைவேற நானும் உதவி
செய்வேன். நான் உனக்கு பேரளவு தான் கணவனா இருக்க முடியுமே தவிர என்கிட்ட இருந்து நீ எந்த விதமான சுகத்தையும் எதிர்பார்க்க முடியாது. பிளீஸ்,
அப்படி சொல்லாதீங்க. இத பாருங்க, கல்யாணம் நடந்துட்டா நம்ம அறியாமலேயே நம்ம ரெண்டு பேரும் மனசு ஒன்னாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க.
நினைச்சது நடந்துடுச்சு, கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு.
அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். இவ்வளவு தூரம் வந்த இடத்துல தமிழ்நாட்டு டாக்டர் ஒருத்தர் சந்திப்போம்னு நாங்க கனவுல கூட நினைக்கவே இல்லை.
என் மகளை யமமாயிலிருந்து மீட்டு கொடுத்துருங்க டாக்டர்.